கலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் கிழக்கு செட்டியாபட்டியில் வசிக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் குரூப் 1 துணை காவல் கண்காணிப்பாளராக தேர்வாகியுள்ள செல்வி வி பவானி அவர்களின் உரையாடலை நமது பண்பலையில் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
கிராமத்தில் விவசாயம் செய்து விவசாயம் மட்டும் அறுவடை செய்ய மட்டுமல்லாமல் கல்வியிலும் அறுவடை செய்ய முடியும் என்று சாதனை படைத்துள்ளார். சிறு வயது முதலே படிப்பினை ஆர்வமாக எடுத்து படித்து கொண்டே இருந்த தன்னுடைய கல்வி வளர்ச்சியினாலையும் என்னென்ன எல்லாம் தேடி தேடி கல்வியில் தேர்ந்தெடுத்து அதை முக்கியமாக படித்த மட்டும் இல்லாமல் அரசு சார்பாக எழுதப்பட்ட குரூப் 1 அந்த தேர்வையும் எழுதியிருக்காங்க. எத்தனையோ தடவை அல்ல, முதல் தடவையே தேர்வை எழுதி வெற்றி பெற்று அதுவும் மக்கள் பணியில் பணியாற்றும் டிஎஸ்பியாக பணியாற்ற இருக்கிறார். இவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எந்த விதமான இன்னல்கள் வந்தாலும் தடைகளையும் தாண்டி சாதனை படைத்து இன்று மிகப்பெரிய ஒரு அளவில் நம் வாழ்க்கையில் விடாமுயற்சியுடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் தான் நினைத்த இலக்கை அடைய முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு படித்து இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். எந்த மாதிரியான முயற்சி எடுத்து படித்தாங்க, என்ன என்ன சாதிக்க போறாங்க அப்படிங்கிற பல தகவல்களையும் கூற இருக்காங்க. சாதனை படைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதுக்கு அடிப்படை தளமாக முக்கியமாக இருக்கவங்க பெற்றோர்கள் உறவுகள் எல்லாருமே வந்து கை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பற்றி அவங்களுடைய தந்தையார் வந்து விரிவான வகையில் கூற இருக்காங்க, நம்ம கேட்கலாமா? சார் வணக்கம். சார்,
புதுக்கோட்டை மாவட்டம் கீழே செட்டியாவட்டி, என் பேர் வீரமுத்து, என் பொண்ணு பேர் வந்து பவனியா. வந்து நான் 4 பெண்களை வந்து படிக்க வச்சேன். வந்து படித்து 4 பொண்ணுலையும் நல்லா படிச்சு 4 பொண்ணுமே நல்லா படிச்சிச்சு. அதில் வந்து திருமணம் செஞ்சு கொட்டேன். வந்து பாக்கி 3வது பாப்பா வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வந்து அதுக்கு படிக்கிற அந்த உதவிகளை வந்து நிறையா வந்து எனக்கு வந்து நம்ம உதவி பண்ணால் வந்து அதில் என் மச்சினுங்கிறவர் வந்து சோலை ஐவே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு. சோலைங்கிறவர் வந்து அது எங்கள் அக்கா வீட்டுக்காரதேன். நான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கிறப்போ நான் குடிக்கொண்டு படிக்க வச்சு, அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுனாக்க என் மச்சான் கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சு எனக்கு வேலையில் வேலை பார்க்குறாரு. என் மச்சான் சோலை வந்து அவருக்கு காசு படமெல்லாம் கொடுத்து எனக்கு படிக்க பண்ணார். சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நான் இல்லாத நேரம் அவர் குடிக்கிட்டு வந்து படிக்க வச்சு குடிக்கிட்டு வருவார். மாதிரி நிறையா இது பண்ணியிருக்காரு. மெட்ராஸுக்கு 2-3 வாட்டி என்ன வந்திருக்காரு சார், வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு சார். எங்களை பவனியங்கிறது வந்து படிப்பில் வந்து ஆர்வம், அப்போலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து ஆர்வமாக இருந்துச்சு. சார் வந்து படிப்புங்கிறது வந்து எனக்கு ஒரு லட்சியமாகவே இருந்து படிச்சுட்டு வந்துச்சு. பவனியை வந்து இப்போ படித்து அப்பப்போ ஊக்கப்படுத்திட்டு வந்துச்சு சார். நான் கவர்மெண்ட் சப்ளை வேலை பார்ப்பேன், எனக்கு பயப்படாதப்பா அப்படி சொல்லி ஊக்கமாக அழிச்சிட்டு வந்துச்சு சார். அதே மாதிரி அது சொன்னது மாதிரி வந்து நிறைய வச்சிருச்சு. பணிக்கெலாம் வச்சு படித்து நாங்கள் கூட சொல்லி அந்த ஓவராக ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைப்பா நான் படித்து நான் எப்படி நான் முன்னேற்றது வரணும், எப்பயாச்சும் ஸ்டாஃபில் நான் வேலை பார்க்கணும் பார்க்கணும் லட்சியம் அது சார். வந்து அது ஐஎஸ் கலெக்டர்னு சொல்லி அதோட ஆசை. கொஞ்சம் மார்க் ஒரு 20 மார்க் குறைஞ்சி கொடுத்துருக்கு. இருந்தாலும் இந்த பணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா. காவல்துறை ஆகிற காவல்துறை ஆசிரியர் ஆகிறதுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அது ஆசை ரொம்ப சந்தோஷம் கொடுத்து சார். வந்து ரொம்ப எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
பொண்ணு வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்தாலும் உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றும் விதமாக நடந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இது இன்னும் இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் நான் பயன்படுற அளவில் அது நிறைய என்ன படிக்காத பிள்ளைகளும் நான் படிக்க ஆர்வப்படுத்தணும் சார். அதுக்கு என்னுடைய ஆசை வந்து அதே தான். ரொம்ப ஏழ்மையுள்ள பிள்ளைகளுக்கு என் மகளையை முன்னிட்டு படிக்க சொல்லி ஏற்பாடு பண்ண செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணு.
புதுகை பண்பலை மற்றும் நேர சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்
பிள்ளைகள் படித்து வெற்றி பெறணும் சார். என்னுடைய ஆசை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்து இதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் படித்து வெற்றி பெறணும் கூட என்னுடைய ஆசை சார். வந்து நன்றி, வணக்கம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னோட பெயர் பவானியா. நான் இப்போ நடைபெற்ற குரூப் 1 தேர்வில் முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றிருக்கேன். எனக்கு இப்போ டிஎஸ்பி போஸ்ட் கிடச்சிருக்கு. என்னோட கிராமம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க கிளாசெட்டியாப்பட்டி கிராமம். என்னோட அம்மா அப்பா பக்கத்தில் இருக்க ஊரில் ஒரு பார்ட் டைம் கடை வச்சிருக்காங்க, உணவு கடை. எனக்கு 3 சகோதரிகள் இருக்காங்க. 2 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இப்போ தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது செகண்ட் இயர்லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. யூபிஎஸ்சி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதுக்கான மெட்டீரியல் சிலபஸ் வந்து எனக்கு தெரியாது. ஸோ குரூப் 1 நம்ம ஸ்கூல் புக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டாண்டர்ட் உள்ள புக்கு தான் தேவைங்கிறனால ஸோ அதே நமக்கு கடை வில்லேஜில் தயாரானேன். சோழமாமான்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க எனக்கு குரூப் 1 ஸ்டாண்டர்ட் புக்கு சுறாவிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. அதில் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கிடச்சிது. அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் வச்சு அனலைசிஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்கன்னு எனக்கு ஐடியா கிடச்சிச்சு. அது மூலயமா ஸ்கூல் புக்கில் எப்படிலாம் படிக்கலான்னு இது பிரகாரம் படிக்க ஆரம்பித்தேன். 11th 12th புக்கு கிடைக்கல அவ்வளோ. கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பில் 11th 12th புக்கு ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி. அதை வச்சு நான் நோட்ஸ் எடுத்தேன். எக்ஸ்ட்ரா நியூஸ் பேப்பருக்கு வந்து டிவி சேனலில் பார்த்து நியூஸில் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் ஊரில் நியூஸ் பேப்பர்லாம் எல்லாம் கிடைக்காது. அதை எடுத்ததுனால குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஈஸியாக செலக்ட் ஆகிட்டேன். மெயின் எக்ஸாமுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டர்ட் புக்கு படிக்கிறது மாதிரி இருந்துச்சு வெளியில். அது படித்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், எக்ஸாம் நல்லா பண்ணலாம். நம்ம எவ்வளோ தூரம் படிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம நாலேஜ் அப்டேட் ஆகும். மெயின் எக்ஸாமும் நல்லா விரிவாக எழுதுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரக்ட் கொஸ்டினாக கேட்டு டேரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சுயமாக சிந்திச்சு என்ன சொல்யூஷன் நம்ம யோசிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். மெயின் எக்ஸாமுக்குலாம் ஆன்சர் ரைட்டிங் பேப்பருக்கு 3 மணி நேரத்தில் 60 பக்கம் பேஜ் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ எனக்கு ஆரம்பத்தில் பேஜ் கம்ப்ளீட் பண்ண முடியலை. லேட்டர் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ண ஒரு டெய்லி டைம் ஒதுக்கும் எழுதி பார்க்குறதுக்கு. அது வந்து எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டைம் செட் பண்ணிக்குவேன், 7 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 10 மார்க் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பார்ப்பேன். ஒரு 27 கோடுக்கு மேலே வரும். என்னால் ஈஸியாகவே வந்து டைமுக்கு முன்னாடியே பேப்பர் முடிக்க முடிஞ்சிச்சு. மெயின் எக்ஸாமில் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டேன். ஸோ தமிழ் மீடியத்தில் படிக்கிறோம்னு யாரும் வந்து பயப்பட வேண்டாம். குரூப் 1 எழுதுறவங்க தமிழ் மீடியத்தில் தாராளமாக படித்து எழுதலாம். அது கண்டிப்பாக முடிச்சிடலாம், எழுதி முடிச்சிடலாம். நல்லா நம்ம பண்ணாலும் நமக்கு நல்லா ஸ்கோர் வரும், நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும்னு எய்ம் பண்ணேன். ஆரம்பத்தில் எய்ம் பண்ணி படித்த போஸ்ட் வந்து டெப்டி கலெக்டர், இப்போ எனக்கு டிஎஸ்பி போஸ்ட் கிடச்சிருக்கு. இந்த வேலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த அட்டம் கொடுத்து மறுபடியும் டெப்டி கலெக்டர் ஆவேன்னு சொல்லிக்கிறேன் சார்.
இந்த தேர்வு எழுதுறதுக்கிறதா இருக்கட்டும், இது போன்ற முயற்சிகள் என்னென்னலாம் எடுத்துக்கிட்டீங்க?
ஸ்கூல் புக்கு வந்து மெட்டீரியல் அதிகமாக கிடைக்கல சார். ஸ்கூல் புக்கு பக்கத்தில் வீட்டில் இருக்க பசங்கக்கிட்ட வாங்கி படிச்சுட்டு அவங்கள்ட்ட அப்போவே திருப்பம் கொடுத்துருவேன். கரண்ட் அஃபேருக்கு வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கணும். நியூஸ் பேப்பர் எங்கள் ஊரில் கிடைக்காதனால அந்த சேனலை பற்றி எழுதிக்கிட்டேன். கிட்ட நோட்ஸ் கைப்பட எடுக்கிறது ரொம்ப நல்லது சார், அப்போ தான் நமக்கு நல்லா மனப்பாடம் ஆக முடியும். அவங்க டெய்லி காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். இப்போ வந்து ஈவினிங் அந்த நைட் டைம் படிக்கிறது வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ டெய்லி காலையில் ஈவினிங் 3 மணிலேருந்து எழுந்திரிச்சு காலையில் பாடம் வந்து பிரித்து பிரித்து படிப்பேன் சார். 2 மணி நேரம் இந்த படம், அடுத்து 2 மணி நேரம் இந்த படம். ஸோ அதிகால படிப்புங்கிறது எப்போவுமே மறக்காது சார். அது எல்லாருக்கும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது வந்து அது வந்து பசுமரத்தானி போலன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஆழமாக நமக்கு ஞாபகம் இருக்கும். நான் அந்த மாதிரி படித்தது வந்து எனக்கு நிறைய கண்டென்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுது. அது ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுது. இப்போ படித்தது உடனே மறக்காது எனக்கு. ஒரு மாதம் வரையும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ படித்தது. அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். எனக்கு டீச்சர் சாருமே ஆரம்பத்துலேருந்தே இது நல்லா அந்த பொண்ணு அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கொடுத்த ஊக்கம் வந்து எனக்கு இன்னமும் கான்ஃபிடண்டாக இருக்க வச்சு.
உங்களுடைய முயற்சியில் முதல் முயற்சியை படிப்பில் வந்து தேர்வாகி அதுவும் வந்து காவல்துறையில் பொதுமக்களுக்கு வந்து பணியாற்றும் ஒரு பணியான காவல்துறையில் வந்து தேர்ந்தெடுத்துறீங்க. இதை பற்றி உங்களுடைய ஃபீலிங் எந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி சொல்லுங்களேன்.
குரூப் 1 செலக்ட் ஆகி டிஎஸ்பி போஸ்ட் கிடைக்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சார். ரெண்டாவது எங்கள் ஊர் வந்து ரொம்ப பின்தங்கிய கிராமமாக இருக்குது சார். இனிமேல் நான் எங்கள் ஊர் டெவலப் ஆகிரும் சார்.
உங்கள் ஊரில் என்ன விதமான குறைகள் இருக்குது, அது எந்த டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது?
எங்கள் ஊரில் பேருந்து வசதி சரியாக இருக்கா சார்? ரோடுமே இல்லை. இங்கே உள்ள பசங்க வந்து ரொம்ப தூரம் நடந்து போய் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸோ ஸ்கூலில் எந்த மாதிரி பஸ் வசதி, ரோடு நல்லா இருக்குது, தண்ணி குடிநீர் வசதி, அது ரிப்பேர் பண்ணால் இன்னைக்கு அந்த நாளுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்லா இனிமேல் அமையும்னு நினைக்கிறேன் சார். இன்னும் என்ன பார்த்து நிறைய கிராமத்து பசங்க வந்து படிப்பாங்க, அவங்க படித்து இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு போகிறது நல்லாயிருக்கும். 12th 10th 12th நல்லா மார்க் எடுத்துமே நிறைய பேருக்கு பெண்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. பசங்களையும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. துணிக்கடை இந்த மாதிரி கொத்தனார் வளர்த்தால் வேலைக்கு போயிடுறாங்க. அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நானுமே அந்த மாதிரி கஷ்டமான ஃபேமிலி சுச்சுவேஷன்லேருந்து தான் வர்றேன். நான் வந்து எந்த காரணத்தை கொண்டு என் படிப்பை விட்டு கொடுக்கல சார். விட்டு கொடுக்கல. அவங்க தொடர்ந்து எந்த எப்போவுமே நம்ம ஒரு செயலை எடுத்தோம்னா அது இடையூறுனு வந்துட்டு தான் இருக்கும். அந்த இடையூறுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம வித்துட்டோம்னா நமக்கு எப்போவுமே அந்த தோல்வி தான் கிடைக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அந்த இதை செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் தரும். நான் அப்படி தான் என்னோடய படிப்பையும் என்னோடய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான முயற்சியையும் பயிற்சியும் விட்டு கொடுக்கல. ஸோ இதில் எனக்கு இப்போ அந்த வேலை கிடைச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
சம்பந்தமாக, அதாவது படிப்பு சம்பந்தமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய முயற்சி என்ன, தவிர்க்க வேண்டியது என்ன, அதை பற்றி கூட சொல்லலாமே.
கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட் யங்ஸ்டர்லாம் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ்னு சொன்னால் எல்லாரும் ஸ்டூடெண்ட்லேயும் இப்போ மொபைல் வச்சுருக்காங்க கையில். மொபைலில் வந்து எனக்குமே அளவோட யூஸ் பண்ணுங்க. அதுக்குன்னு டைம் 1 ஹவர் ஒதுக்குனிங்கன்னா ஒரு நாளைக்கு அதுவே போதும். அதிலே மூழ்க வேண்டாம். உங்களோட கவனத்தை தசை திருப்பி. ரெண்டாவது உங்களோட அந்த மெமரி பவர் கெப்பாசிட்டி வந்து ரெண்டாவது வந்து படிப்பில் வந்து ஆர்வம் குறைஞ்சிரும். உங்களோட பார்வை நரம்பு பாதிக்கப்படும். இந்த தீமை இருக்கிறதுல வந்து நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த நாலேஜை வச்சு அதை அந்த யூஸ் பண்ணுற பழக்கத்தை குறைச்சிக்கணும். டிவி சேனல்லையோ இல்லை நியூஸ் பேப்பரோ டெய்லி படிங்க. அதுலேருந்து டெய்லி உங்களுக்கு ஒரு GKயாவது கிடைக்கும் கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு அப்டேட் நாலேஜ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லணும்னா, டெய்லி ஒரு GKனா ஒரு புது விஷயம் டெய்லி கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிப்பையும் தாண்டி உங்களுக்கு ரியல் லைஃப்பில் படிப்பு என்னைக்காவது ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் நிறையா போய் விளையாடுங்க. வீட்டிலே இருந்துட்டு அந்த கேம் அதெல்லாம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு தோல்வியை தாங்கிக்கிற மனப்பக்குவங்கிறது வராது. இப்போலாம் ஒரு சின்ன விஷயம் சின்ன விளையாட்டில் தோத்துட்டா கூட ரொம்ப பெரிய லைஃபே போனதுங்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அதில் எதுவுமே இல்லை. தோல்வி கிடைக்க கிடைக்க அதில் வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவம் இருக்கவங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இதை சால்வ் பண்ணிடலான்னு ஒரு அந்த பக்குவம் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிக்கிறேன் சார். நிறைய கான்ஃபிடண்டாக இருங்க. டெய்லி காலையில் எய்ம் பண்ணி ஏதாவது ஒரு துறையில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் ஓகே, அதில் வந்து நான் அச்சீவ் பண்ணுவேன், பெரிய ஆளாக வருவேன். டெய்லி காலையில் எழுந்திரிச்சதுமே அதிகாலையில் எழுந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அந்த மாதிரி அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் வைப்ரேட் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சதை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவோம்.
காவல்துறையில் சேர்ந்து பொதுமக்களுக்காக நீங்கள் வந்து பணியாற்றுறதுக்கு வந்து தயாராகிட்டீங்க. அடுத்தது பொதுமக்களுக்குன்னு பொதுவாக சொல்லக்கூடிய விழிப்புணர்வு விஷயமா என்ன சொல்ல வரீங்க?
பெண்களுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் என்ன சொன்னா, அவங்க சேஃப்டிக்காக நிறைய அவங்களுக்கு போய் ஸ்கூல்ல இந்த மாதிரி காலேஜ்ல போயிட்டு கேம்பிங் போட்டு விழிப்புணர்வு மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். இப்போ கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு கிராமத்தில் உள்ள பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கு அதை பத்தியெல்லாம் போய் எடுத்து சொல்லுவேன். குற்றங்களை வந்து நடைபெறாம அதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இந்த சிசிடிவி பண்றது, எக்ஸிட் டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் கேட்கலாம். தேர்ட் ஒன் வந்து என்விரான்மெண்ட்ல போக்கஸ் பண்ணலான்னு சொல்றீங்க சார். ஒவ்வொருத்தவங்களும் குறைந்தபட்சம் இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளவு மரம் நடணும்னு அவங்களுக்கு எய்ம் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மரம் கன்று கொடுக்கலாம்னு சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்விரான்மெண்ட்டு பிளாஸ்டிக் போய் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்க சொல்லணும் சார். ஸ்டூடெண்ட் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லணும், அவங்க பேரண்ட்ஸுக்கு எதுவும் தெரியாது. பிளாஸ்டிக் பையை இருக்கிறதுனால அதில் வந்து டையாக்சின் ஒரு வாயு வந்து ரிலீஸ் ஆகுது, அது முக்கால்வாசி கேன்சருக்கு தான் காரணமாகுது. நிறைய பேர் இப்போ கேன்சர் பேஷண்ட் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து எஃபெக்ட் தெரியலை பிளாஸ்டிக் பையை எரிக்கிறதுனால. இதனால தான் இந்த ரீசன் அந்த காற்றை சுவாசிக்கிறவங்களுக்கு கேன்சர் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆயிரும். ஸோ பிளாஸ்டிக்லாம் எரிக்காதீங்க, முதல்ல அதை யூஸ் பண்ணுறது குறைங்க. நிறைய துணி பை காகித பை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அது நமக்கும் நல்லது, என் சுற்றியுள்ள சூழலுக்கு நல்லது. எதிர்கால சந்ததி இருக்குது, நம்ம அதை தான் விட்டு கொடுக்கணும். நல்ல ஒரு சூழலை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். பிளாஸ்டிக்கு தவிர்ப்போம், மரங்கள் வளர்ப்போம், கல்வியில் கவனம் செலுத்துவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
நீங்களும் கல்வியில் கவனம் செலுத்தி இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்ததோடு இல்லாமல் பொதுமக்களுக்கு பணியாற்றும் கூடிய பணியான காவல்துறை பணியில் ஈடுபட்டிருக்கீங்க. உங்களுக்கும் புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோமா?
புதுகை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் நான் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் நீங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி கிராமத்துலேருந்து நிறைய துறையில் சாதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன்.
நேர்களே, இதுவரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் குரூப் ஒன்னில் துணை காவல் கண்காணிப்பாளராக தேர்வாகியுள்ள செல்வி வி பவானியா அவர்கள் மென்மேலும் பல சாதனைகள் புரிய புதுகை பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.